புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி அ வி வா நினைவு திரு புஷ்பம் கல்லூரி தன்னாட்சி தமிழ்துறை இணை பேராசிரியர் திருமதி டாக்டர் கோ ராஜேஸ்வரி அவர்கள், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கத்தின் நாட்டுப்பற்றும் இலக்கிய பணியும் குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம். இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த தினத்துல பேராசிரியர் அம்மா உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்கம்மா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் தஞ்சாவூர் பூண்டி அ வீரையா வாண்டையார் நினைவு திரு புட்பம் கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியராக 20 ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்பது திருமூலர் வாக்கு. என்னை நன்றாக இறைவன் படைத்திருந்தாலும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னை பணித்த என்னுடைய பூண்டி ஐயாவினுடைய திருப்பாத கமலங்களுக்கு இதனை சமர்ப்பிக்கிறேன் காணிக்கையாக.
நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு. நாமக்கல் கவிஞர் ஐயா அவர்கள் எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் பத்தின ஒரு குறிப்புகளை நம்மளுடைய பண்பலை நேயர்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்கம்மா.
நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் பழைய சேலம், அதாவது தற்போதைய நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மோகனூர் என்கின்ற ஊரில் அவர் பிறந்தார். அவருடைய பெற்றோர் வெங்கட்ராம பிள்ளை, அம்மணி அம்மாள். அவருடைய தந்தையார் தலைமை காவலராக பணியாற்றினார். அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தன. ஆகவே அம்மணி அம்மாள் அவர்கள் தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று மிக நீண்ட நாட்களாக தவம் இருந்தார். அதன் பயனாக அது ராமேஸ்வரம் சென்று வந்த அத்தம்பதியினர் கொடுத்த அந்த பிரசாதத்தின் மூலமாக உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவருக்கு ராமநாதன் அல்லது ராமலிங்கம் என்று பெயர் வைப்பாயாக என்று வாழ்த்தி அருளினார். ஆகவே அந்த வாழ்த்துதலின் பயனாக, பெரியவருடைய வாழ்த்துதலின் பயனாக 8வது குழந்தையாக ஆண் குழந்தையாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் பிறந்தார்.
ஆமா, நம்முடைய நாமக்கல் கவிஞர் அவர்கள் எங்க கல்வி பயின்றாங்க, அவங்களுடைய பள்ளி கல்வி நிலை அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நாமக்கல் கவிஞர் அவர்கள் நாமக்கல்லில் உள்ள நம்மாழ்வார் பள்ளியிலே தொடக்க கல்வியை பயின்றார். அதன் பின்னால் அவருடைய தந்தையாகிய வெங்கட்ராம பிள்ளை கோயம்புத்தூருக்கு மாற்றுதலாகி சென்றதனால், பணி நிமித்தமாக மாற்றுதலாகி சென்றதனால் அங்கே அவர் தன்னுடைய உயர் கல்வியை தொடர்ந்தார். அப்பொழுது அவர் சிறந்த கல்வியாளராக இருந்தாலும் ஓரளவிற்கு படித்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவருக்கு பள்ளி கல்வியை விட ஓவியத்தில் மிக நாட்டமுடையவராக இருந்தார். 1907 மெட்ரிகுலேஷன் பள்ளியில், அந்த பள்ளி இறுதி ஆண்டில் அவர் தேர்ச்சி பெற்றார். பின்னர் அவருடைய கல்லூரி கல்வியை திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியில் இன்டர்மீடியட் கற்று அதிலும் அவர் தேர்ச்சி பெற்றார். கல்லூரி கல்வியை விட அவருக்கு ஓவிய கல்வியிலேயே அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஆகவே பள்ளி கல்வி கற்கும் பொழுது அவருடைய ஆசிரியராகிய எலியட் துரை அவர்கள் அவர் கட்டுரை எழுத கூறும் பொழுது அவர் கட்டுரையும் எழுதி அந்த எலியட் துரை அவர்களை அவ்வாறே ஓவியமாக வரைந்து விட்டார். கட்டுரை போட்டியிலே வெற்றி பெற்றாலும் கூட எலியட் துரையினுடைய ஓவிய போட்டியில் அவர் வெற்றி பெற்றார். இதை கண்டு எலியட் துரை அவர்கள் நம்முடைய நாமக்கல் கவிஞர் அவர்களை பாராட்டி கட்டுரை எழுதுவது எப்படி என்கின்ற ஒரு நூலையும் அவருக்கு பரிசாக அளித்தார். ஆகவே அவர் பள்ளி மற்றும் கல்வி நிலையிலே மிகுந்த தேர்ச்சி உடையவராக காணப்பட்டாலும் அந்த காலத்திலேயே அவர் ஓவியத்தில் சிறந்த வல்லுநராக திகழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது.
அம்மா, நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்துல எப்படி தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பாக இந்த விடுதலை போருக்கு அவர் ஆற்றிய பங்கு அல்லது தொண்டு என்னங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நாமக்கல் கவிஞர் அவர்கள் பள்ளி கல்லூரி படிப்பையும் நன்கு கற்றாலும் கூட அவருக்கு பலவிதமான பணிகளை அவருடைய தந்தையார் அவர்கள் தன்னுடைய காவல்துறையிலும் வாங்கி கொடுத்தார். பிற பணிகளிலும் சென்று ஒவ்வொருவரிடமாக கேட்டு தன்னுடைய மகனானவன் ஒரு சிறந்த பணியிலே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக பல பணிகளை பெற்றுத்தந்த போதிலும் நம்முடைய கவிஞர் அவர்களுக்கு அதெல்லாம் நாட்டம் இல்லாமல் நாட்டுப்பற்று மீது மிகுந்த நாட்டம் இருந்ததால் அவர் விடுதலை போராட்ட இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். ஆகவே 1921 முதல் 1930 வரை நாமக்கல் காங்கிரஸ் கட்சியினுடைய வட்ட செயலாளராக பணிபுரிந்தார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் நம்முடைய கவிஞர் அவர்கள் 1932 ஓராண்டு சிறைவாசம் சென்றார். 1934 முதல் 1944 வரை சேலம் மாவட்ட இதில் காங்கிரசுடைய கழக உறுப்பினராக பங்கேற்று அயராது பாடுபட்டு விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய பங்கு அளித்தார். 1945 சென்னை மாநகராட்சியில் பங்கு பெற்று கொண்டு அங்கே அவருக்கு பண முடிப்பும் வழங்கப்பட்டது. அதனையும் அவர் பெற்று கொண்டார். இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு பணிகள் கிடைத்தாலும் கூட அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு விடுதலை போராட்டத்திலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார் நம்முடைய கவிஞர் அவர்கள். இதனால் அவருடைய விடுதலை போராட்டத்தினுடைய பங்கு நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது. எனினும் இது சிறப்பாக சொல்ல போனால் என்றால், விடுதலை போராட்டங்கள் நிகழும் பொழுதெல்லாம் இவருடைய பாடல்கள் எங்கும் ஒலித்து கொண்டிருந்தன. இந்த சுதந்திர சங்கு அப்படிங்கிற ஒரு இதழ் வாயிலாக இவருடைய நமக்கெல்லாம் தெரிந்த கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே அப்படி என்று அந்த பாடலை எழுதி அவர் உலக புகழ் பெறும் அளவுக்கு விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய பங்கை ஆற்றினார்.
நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய எழுச்சிமிக்க நாட்டுப்பற்று பாடல் வரிகள் என்னென்ன, தன்னுடைய பாடல் வரிகள் மூலம் ஒரு விடுதலை உணர்வை பொதுமக்களிடையே அவர் எப்படி தூண்டினாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நமக்கு 1947 நமக்கு விடுதலை பெற்று விட்டது. ஆனாலும் கூட 1949 ஆகஸ்ட் 15 அவர் சென்னையினுடைய அரசவை கவிஞராக பணியாற்றினார். 1954 டெல்லி சாகித்ய அகாடமியின் நிர்வாக குழு உறுப்பினராக அவர் நியமனம் செய்யப்பட்டார். 1956 அரசாங்கம் அவருக்கு MLC அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. இவ்வாறெல்லாம் பல பதவிகளையும் பாராட்டுகளையும் பெறுவதற்கு அவர் எவ்வாறு பாடுபட்டார் எனில், அவருடைய பாடல்கள் மூலமாக பாடுபட்டார். இவர்கள் ஐயா கேட்ட மாதிரி நாமக்கல் கவிஞர்களின் நாட்டுப்பற்று மிக்க பாடல் வரிகள் அப்படின்னு நம்ம சொன்னா இதுதான் சொல்லணும். எங்கேயுமே உப்பு சத்தியாகிரகம் நடந்தது, தண்டி மார்ச் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் பொழுதுதான் இந்த பாடலை, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் இந்த பாடலையும், தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்கோர் குணமுண்டு அமிழ்தம் அவனுடைய வழியாகும் அன்பே அவனுடைய மொழியாகும் என்ற பாடல் தமிழர்களை எல்லாம் தட்டி எழுப்பிய பாடல். அதை விட மிக மிக சிறந்தது என்ன அப்படின்னா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இன்றைக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம், இப்படி நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த அனைவரும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாம் இப்பொழுது வீராவேசத்துடன் நம்முடைய நெஞ்சை நிமிர்த்தி குரலை உயர்த்தி சொல்கின்ற அந்த பாடலை எழுதியவரும் நம்முடைய நாமக்கல் கவிஞர் அவர்களே ஆவார். ஆகவே அவருடைய புகழ்பெற்ற மேற்கோள்கள் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாம் குறிப்பிடலாம். ஆடு ராட்டே சுழன்று ஆடு ராட்டே அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இது ராஜாஜி சொல்லும் பொழுது ஆடு ராட்டே சுழன்று ஆடு ராட்டே என்று தமிழ்நாட்டையே சுழன்று சுழன்று ஆட வைத்தவர் என்று அவர் விடுதலை போராட்டத்துல ராட்டினத்தை பற்றியும் கைத்தறியை பற்றியும் அவர் கதராடையை பற்றியும் எழுதிய பாடல்களும் மேற்கோள்களும் நமக்கு நாட்டுப்பற்று மிக்க அவருடைய புகழ்பெற்ற மேற்கோள்களாக நமக்கு தெரிகின்றன. ஆடு ராட்டே சுழன்று ஆடு ராட்டே அப்படி சொன்னார் இல்லையா, இது வந்து அவருக்கு எப்படின்னா நம்ம ராட்டினத்தை பற்றியும் நம்முடைய கதர் அணிவதை பற்றியும் சொல்லும் பொழுது, கவிஞர்களை சொல்லும் பொழுது கவிஞரும் அவருடைய மனைவியாகிய சௌந்தரத்தம்மாளும் அவர்களும் சேர்ந்து தெருத்தெருவாக சென்று வீதி வீதியாக சென்று கதராடையை விற்றார்களாம். கவிஞர் அவர்களுக்கு இரண்டு மனைவி, முதல் மனைவி முத்தம்மாள், அவர்கள் இறந்து பட்ட பின்னால அவருடைய தங்கியாகிய சௌந்தரத்தம்மாளை அவர் திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கை துணைவியாகிய அவர்களையும் சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற செய்து அவர்களையும் தெரு தெருவாக சென்று பாடச் செய்தார். அதுல ஆடுராட்டே சுழன்று ஆடுராட்டே என்பது தேசபக்தி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இதான் நமக்கு ரொம்ப 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 புகழ்பெற்றதாக இருக்குது. இன்றைக்கும் நிறைய பள்ளிக்கூட புத்தகத்துல கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவேன், இதான் ரொம்ப முழக்கமாக நமக்கு இருக்கு. மேலும் வந்து பிறரால நிறைய பாராட்டப்பட்டிருக்கிறார் அவர். அவர் தமிழ் மொழி பற்று மிக்கவர், மிகுந்த தமிழ் மொழி பற்று மிக்கவர்.
ஆமா, இப்ப நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய இந்த தமிழ் மொழி பற்று அப்படிங்கிறது, தமிழ் மொழி பற்று மிக்கவர் அப்படின்னு சொன்னீங்க, எந்த அளவுக்கு அவர் தமிழ் மொழிய நேசிச்சாரு, ஒரு பற்றோட இருந்தாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
அவருடைய பாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது 11 வகையான பாடல்களாக அவருடைய பாடல்களை நம்ம வந்து பிரித்து கொள்ளலாம். அதுல 2வது பிரிவில் அவர் வந்து தமிழ் அமுதம் அப்படின்னு பாடியிருக்கிறார். தமிழை அமிழ்து 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 என்று பாடியிருக்கிறார். அப்ப அமிழ்தம் உண்டவர்கள் சாகா வரம் பெறுவர், அது போல தமிழை உண்டவர்களை தமிழ் வாழ வைக்கும், தமிழால் அவர் சாகா வரம் பெறுவர். ஆகவே தமிழை நாம் அமிழ்தமாக உண்டோம் எனில் தமிழ் நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி, தமிழென்று தருகின்ற தனியந்த பெயரில் அமிழ்தென்று வருகின்ற அது வந்து சேரும் அப்படின்னு சொல்றார் அவர். ஆகவே தமிழை தனக்கு அமிழ்தமாக சொல்றார். அமிழ்தம் எங்கள் தமிழ் மொழி, அன்னை வாழ்க வாழ்கவே அப்படின்னு சொல்றார். வையகத்தில் இணையில்லாத வாழ்வு கண்ட தமிழ் மொழி, வானகத்தை நானிலத்தில் வரவழைக்கும் தமிழ் மொழி, பொய்யகந்தை புண்மையாவும் போக்கவல்ல தமிழ் மொழி, புண்ணியத்தை இடைவிடாமல் எண்ண வைக்கும் தமிழ் மொழி, இப்படின்னு தமிழ் அமுழ்தம் அப்படிங்கிறதுல நிறைய பாடல்களை தமிழ் மீது பற்று வைத்து இளம் தமிழனுக்கு அப்படிலாம் பாடியிருக்கார். தமிழனுடைய குரல் எங்கெல்லாம் ஒலிக்கும் அப்படின்னு பாடியிருக்கிறார். தமிழ்நாடு எது, தமிழன் என்பவர் யார், அடுத்தால தமிழகம் வாழ்க, தமிழா உனக்கு இது தருணம் வாய்த்தது, தரணிக்கெல்லாம் வழிகாட்ட, அமுதாம் என் மொழி, அறமே என் வழி, அன்பே உயிர்நிலை என்று சொல்லும் தமிழா உனக்கு இது தருணம் வாய்த்தது என்றெல்லாம் தமிழை பற்றி மிக அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழ் மக்களுக்காக நிலை பெற்ற அறிவென்ற நிதிமிக்க நல்கும் நிறைவற்ற அருள் கொண்ட நிகரற்ற தெய்வம், கலைமிக்க தமிழன்னை கழல் கொண்டு பாடி, கழிவற்ற மனமொத்த களி கொண்டு கூடி, அலையற்ற கடல் அன்ன அமைவுற்று நாளும், அகிலத்தின் பல மக்கள் அனைவருக்கும் உறவாய், தலை பெற்ற புகழ் கொண்டு நலமிக்கராகி, தயவொன்றி பயமின்றி தமிழ் மக்கள் வாழ்வோம், தமிழ் மக்கள் வாழ்வோம் என்று தமிழ் மீது பற்று கொண்ட அவர் தமிழையும் வாழ வைத்து தமிழ் மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நாமக்கல் கவிஞர் அவர்கள்.
ஆமா, நாமக்கல் கவிஞர் அவர்கள், அவர்களுடைய படைப்புகள் நிறைய இருக்குது. நீங்க கூறியது போல அவங்களுடைய படைப்புகள்ல மொழி ஆளுமையும் இருக்கு, அதே போல தேசப்பற்றையும் பொதுமக்களுக்கு ஊட்டினாரு. அப்படி தேசப்பற்றை ஊட்டிய நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய படைப்புகள் என்னென்ன, அதுல வெளியான தகவல்கள், அவர் என்ன செய்தி அதன் மூலமா சொல்ல வர்றாரு, அதன் மூலம் அவருடைய மொழி ஆளுமை, பொதுமக்களுக்கு அவர் வழங்கிய செய்திகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள்ல குறிப்பிட்டு சொல்ல கூடணும் அப்படின்னு சொன்னா, அவனும் அவளும், தமிழன் இதயம், சங்கொலி, காந்தி அஞ்சலி போன்றவை, இவற்றில் சிறப்பாக ஒண்ணு கூறணும் அப்படின்னு சொன்னா, தமிழ் தாத்தா ஊவேசா வந்து என் சரித்திரம் எழுதியிருக்கார். அது போல நம்முடைய கவிஞர் அவர்கள், நாமக்கல் கவிஞர் அவர்கள், என் கதை அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் கதையாக எழுதியிருக்கிறார். அப்ப அந்த என் கதை அப்படிங்கிற நம்ம இதை படிக்கும் பொழுது, நாமக்கல் கவிஞர் தன்னுடைய வாழ்வில் தான் பெற்ற நாட்டு விடுதலை போரில் தான் பட்ட இன்னல்கள், விடுதலை போரில் தான் கொண்ட பங்குகள், இவற்றையெல்லாம் நமக்கு விரிவாக எடுத்து காண்பித்திருக்கிறார். அவருடைய படைப்புகளின் மூலமாக அவர் தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறியிருக்கிறார், சமுதாய பாடல்கள் பாடியிருக்கிறார், தேசிய பாடல்கள் பாடியிருக்கிறார், காந்தியடிகளுடைய பெருமையை பாடியிருக்கிறார். முதல்லாம் அவர் பாரதியினுடைய வழியாக சென்றிருக்கிறார். மிதவாதத்தில் இருந்து இதன் வழியாக நாம் வந்து விடுதலை அடைய முடியாது என்று நினைத்து காந்தியினுடைய அகிம்சை வழியை அவர் பின்பற்றி இருக்கிறார். ஆகவேதான் ராஜாஜி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, திலகர் தூவிய விதை. என்ன சொல்றார் ராஜாஜி இவரை பற்றி சொல்லும் பொழுது, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய பாடல்களில் காந்திய வழியாகிய அஹிம்சையை அவர் ஈடுபாட்டோடு பாடியிருக்கிறார். அப்ப அஹிம்சை என்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, துன்பம் செய்தவர்களுக்கும் அவற்றை பொறுத்து கொண்டு இன்ப வழியிலே பிறருக்கு துன்பம் செய்யாமல் அஹிம்சை வழியிலே நாம் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பதாக காந்தி வாழ்ந்தார், வழிகாட்டினார். அந்த வழியிலேயே நமக்கு நாமக்கல் கவிஞர் அவர்களும் அஹிம்சை வழியிலே நிறைய பாடல்களை நமக்கு பாடியிருக்கிறார். வாக்கு மூலம் அப்படிங்கிற ஒரு கவிதையில, மகாத்மா காந்தி விசாரணையின் போது நீதிமன்றத்தில் கூறியதனுடைய சாரமாக நமக்கு அவருடைய வாழ்க்கையை எடுத்து காண்பித்திருக்கிறார். ஆகவே காந்திய வழி என்பது அஹிம்சை வழி. ஆகவே நாம் எல்லோரும் இப்பொழுது இருக்கின்ற காலங்களில் அஹிம்சை வழியை பின்பற்ற வேண்டும், ஒவ்வொரு பிறரோடு அன்பு செலுத்துதல் வேண்டும், சகோதர உறவோடு நாம் வாழ்தல் வேண்டும், அதோடு தமிழ் மொழியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். தமிழ் மொழி கல்வி நாம் நமக்கு தேவை. அதனால நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் நாம் திகழ வேண்டும் என்றெல்லாம் அவர் சமரச நோக்கம் உடையவராக தீண்டாமை ஒழிப்பு பற்றிய கவிதைகளை எல்லாம் அவர் பாடியிருக்கிறார். அவனும் அவளும் விரும்பிய நாடு எப்படி இருந்தது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறார். காவிரியில் கிடைத்த ஒரு குழந்தையை ஒரு தாலாட்டும் விதமாக தாலாட்டு பாட்டு பாடி அதன் மூலமாகவும் அவர் தமிழ் பற்றை நம்மிடையே ஊட்டியிருக்கிறார். சுதந்திர மக்களுடைய சம தர்மம் எப்படி இருந்தது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறாக தமிழ் பண்பை காப்போம் அப்படின்னு சொல்றார் ஒரு கவிதையில, 206வது கவிதையில தமிழ் பண்பை காப்போம் அப்படின்னு சொல்றார். இசைமலிந்த பல கலையும் உலகுக்கு ஈந்தார், இனிமையெனும் தமிழ் மொழியின் உரிமை பூண்டார், திசை மொழிகள் எங்கெங்கும் வணங்கி வாழ்த்தும் திருக்குறளாம் அறிவளித்த தமிழர் முன்னாள், பசை மிகுந்த ஊக்கமுடன் கடலும் தாண்டி பல நாட்டில் நம்பெருமை பரவ செய்தோம், வசை கூறும் கட்சிகளாய் பிரிந்தோம் என்று வறுமையுற்று பெருமை கெட்டு வாழ்தல் காணீர், அறம் வளர்த்த தமிழ்தாயை பொதுவாய்கொண்டும் அன்றிருந்த மூவேந்தர் அவர்கள் கூட மரம் வளர்த்து சண்டையிட்ட மடமையாலே மாற்றார்கள் தமிழ்நாட்டை மடக்கியாண்டார், உரமிருந்தும் உறவிருந்தும் தமிழர் தமிழ் ஒற்றுமைதான் இல்லாமல் ஒடுங்கி போனோம், திறந்தெறிந்தோம் ஒன்றுபட்டு இனிமேலேனும் தேசநல பொதுப்பணிகள் செய்வோம் வாரீர் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இவ்வாறாக உயர்வான தமிழ் பண்பை காப்போம், ஆனால் உலக நிலம் காப்பதற்கும் அது உதவியாகும் என்று தமிழ் பண்பாட்டையும் உலக நிலத்தையும் எதிர்கொண்ட கவிஞர், அவற்றை காத்திட விளைகின்ற கவிஞர் நம்முடைய நாமக்கல் கவிஞர் அவர்கள்.
அம்மா, நாமக்கல் கவிஞர் தமிழ் இலக்கியத்துக்கு நிறைய படைப்புகளை வந்து கொடுத்திருக்காரு. தன்னுடைய படைப்புகள் மூலம் தமிழ் உணர்வை, விடுதலை போராட்ட உணர்வை நிறைய விதைச்சிருக்காரு. நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதிய நூல்களுக்காக இதுவரை என்னென்ன விருதுகள் மற்றும் என்னென்ன பட்டங்கள் பெற்றிருக்கார், அவருடைய புகழை பரப்பக்கூடிய பட்டங்கள் பாராட்டுகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நான் முதல்ல சொன்னேன், அவர் பள்ளி கல்வியில இருக்கும் பொழுதே எளியத்துறை அவர்களால் ஓவியத்திற்காக பைபிள், அது கூட கட்டுரை எழுதுவது எப்படி என்ற நூலை பரிசாக பெற்றார். அதனால இவருடைய விடுதலை போராட்டத்துல அவருடைய பங்கும், அவர் தமிழ் பற்று மிக்கவராக இருந்தவனால அவருக்கு அரசவை கவிஞராக 1949 சென்னை ஆஸ்தான கவிஞராக பெற்றார். டில்லி சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக 1954 பெற்றார். 1956 சென்னை அரசாங்கம் தமிழக மேல்சபை உறுப்பினர், அதாவது MLC ஆக அவர் நியமிக்க பெற்றார். அதே மாதிரி 1962 மீண்டும் தமிழக மேல்சபை உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார். 1971 இந்திய அரசாங்கத்தின் பத்மபூஷன் பட்டம் பெற்றார். அவர் பத்மபூஷன் பட்டம் பெற்றார். அதற்கு பின்னால ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று நான் உங்களுக்கு நேயர்களுக்காக இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1947 நாகர்கோயில்ல காந்தியினுடைய நினைவு தூண் ஒன்றை நம்முடைய NS கிருஷ்ணன் அவர்கள் நாட்டுறாரு. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த குமாரசாமி பிள்ளை அவர்களை வந்து வச்சு திறக்க வைக்கிறாரு. அப்போ ஒரு கவியரங்கத்தையும் ஏற்படுத்தி ஒரு சொற்பொழிவையும் ஏற்படுத்துறாரு. அந்த இடத்துல NS கிருஷ்ணன் அவர்கள் தலைமை கவிஞராக, நம்முடைய நாமக்கல் கவிஞர் அவர்களை தலைமை கவிஞராக பொறுப்பேற்க வைக்கிறார். அவருடைய தலைமையில அண்ணா அவர்களை சொற்பொழிவாற்ற வைக்கிறார். அண்ணாவை அப்பொழுதுதான் நம்முடைய கவிஞர் அவர்கள் முதல்ல சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது அண்ணா இவருடைய பேச்சில் மயங்கிறார், அவருடைய பேச்சில் மயங்கிறார். அப்பொழுது அண்ணா புகழாரம் சூட்டுகிறார். நம்ம இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு கவிஞருக்கு அண்ணா அவர்கள் புகழாரம் சூட்டுகிறார். அங்கே அதன் பின்னால 1953 நேருவை சந்திக்கிறார் சாகித்ய அகாடமியில. அந்த இடத்துல ராதாகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேருவுக்கு நம்முடைய கவிஞர் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். அப்பொழுது நாமக்கல் கவிஞர் ஒரு அரிய கலைஞர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து புகழுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு சொல்றார், ஆடுராட்டே சுழன்று ஆடுராட்டே என்று பாடி தமிழ்நாட்டையே சுழன்று சுழன்று ஆட செய்தவர்னு அவருக்கு அறிமுகப்படுத்துறார். இதுக்கு அப்புறம் என்ன ஒரு சிறப்புனா, அவர் மலைக்கள்ளன் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார் நம்முடைய கவிஞர் அவர்கள். அந்த மலைக்கள்ளன் நாவல் தான் நமக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்த MG ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த படமாக, பானுமதியோட நடித்த படமாக வந்தது. அதே இது NT ராமாராவ் அவர்களும் கதாநாயகி பானுமதியோடு நடித்ததாக வந்து திரைப்படமாக ஆக்கப்பட்டது நான் மலைக்கள்ளன் என்கின்ற நாவல். இவர்கள் இருவருமே முதலமைச்சராக இருந்து நாட்டை ஆண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்ட அந்த நாவல் திரைப்படமாக்கப்பட்டு எல்லாராலும் பாராட்டப்பட்டு அவர்களால் வாழ்த்தும் பெற்றவர் நம்முடைய கவிஞர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இப்படிப்பட்ட பலராலும் பாராட்ட பெற்றவர் அவர். அதனாலதான் பாரதியால புல பாரதியார சந்திக்கிறார் ஒரு இடத்துல. தாம் எழுதிய பாடல்களை பாரதியிட்ட பாடி காண்பிக்கிறார். பாரதி உடனே மகிழ்ந்துட்டு, பலே பாண்டியா நீ சிறந்த புலவனடா அப்படின்னு நம்முடைய கவிஞரை பாராட்டுறார். அப்ப பாரதியாராலும் அண்ணாவாலும் நேருவாலும் ராதாகிருஷ்ணன் அவர்களாலும் கல்கி போன்றோராலும் மிகச்சிறந்த தலைவர்களாலும் காந்தி ராஜாஜி போன்றவர்களாலெல்லாம் அவர் மிகுந்த பாராட்டை பெற்றவர். எத்தனை பதவிகள் பாராட்டுகள் இதெல்லாம் பெற்றிருந்தாலும் கூட உயர்ந்த மக்களால் உயர்ந்தோரால் சிறந்தவர்களால் பாராட்டப்படுவது என்பது மிகுந்த 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 இது. அடுத்தால 5 ஜார்ஜ் மன்னன் அவரை பத்தி சொல்லணும். டெல்லியில போய் ஒரு ஓவிய போட்டி நடக்குது. அந்த இடத்துக்கு போய் 2 ஜார்ஜ் மன்னனுடைய இதுல போய் அவருடைய சித்திரத்தை எழுதுறார். டெல்லியில 5 ஜார்ஜ் மன்னன் அவருடைய முடிசூட்டு விழாவில கலந்து கொள்றார். அப்ப அவர் அப்படியே அவரை வந்து ஓவியமா வரைஞ்சிடுறார். அந்த ஓவியத்தை பார்த்து 5 ஜார்ஜ் மன்னன் அவர்கள் அவருக்கு தங்க பதக்கத்தை பரிசாக கொடுத்தார். அப்போ கவிஞர்கள் பெற்ற பதக்கங்கள் பட்டங்கள் பாராட்டுகள் என்னன்னு சொன்னா, தங்க பதக்கம் சாகித்ய அகாடமி போன்ற இடங்களில் எல்லாம் நம்முடைய கவிஞரவர்கள் புகழாரத்தையும் பாராட்டுகளையும் அள்ளி பெரு குவித்திருக்கிறார் என்றே நாம் கூற வேண்டும்.
ஆமா, நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய நினைவாக தமிழக அரசு செய்த பணிகள் என்னங்கம்மா?
நாமக்கல் கவிஞருடைய அவர்களின் நினைவாக நம்முடைய தமிழக அரசு செய்த செயல்களாக நாம் சொல்ல வேண்டும் எனில், இவ்வாறாக தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நம்மை தலை நிமிர்த்திய கவிஞர் அவர்களை 1998 அவருடைய படைப்புகள் யாவும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. அவரை அரசவை கவிஞராக நம்முடைய தமிழக அரசு அங்கீகரித்தது. அவருக்கு அரசவை கவிஞர் என்ற பதவியையும் கொடுத்தது. அடுத்ததாக நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலகமாக இருக்கின்ற புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்திலே 1975 நமக்கு தலைமைச் செயலகம். அப்பொழுது 3 அடுக்கு மாளிகையாக திகழ்ந்தது. அதை 10 அடுக்கு மாளிகைகளாக கட்டி தலைமைச் செயலகத்துக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டது. இன்றைக்கு அந்த அது வந்து உயர்ந்த மிக உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடம் என்று கூறப்படுகிறது. அதுல 30 துறைகள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆகவே அவருடைய படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவருக்கு அரசவை கவிஞர்கள் கவிஞர் என்ற பட்டத்தையும் கொடுத்து நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலம் இருக்கின்ற புனிதர் ஜார்ஜ் கோட்டை வளாகத்திலே நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று பெயர் பெற்ற கட்டிடத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இத்துணை பெருமைகளையும் தமிழக அரசு நாமக்கல் கவிஞர் அவர்களின் நினைவாக பல செயல்களை செய்திருக்கின்றன. இன்னும் பல செயல்களை நம்முடைய தமிழக அரசு நாமக்கல் கவிஞருக்காக செய்யும் என நாம் உறுதியாக நம்புகிறோம்.
அம்மா, இதுவரைக்கும் நம்முடைய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்துல ராமலிங்கனார் அவர்கள் எங்கே பிறந்தாரு, அவருடைய பள்ளி கல்வி நிலை எப்படி இருந்தது, இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தன்னுடைய கவிதைகளால எப்படி பொதுமக்கள்கிட்ட ஒரு விடுதலை உணர்வை ஊட்டினாரு, அவருடைய நாட்டுப்பற்று மிக்க பாடல்கள், அவருடைய எழுச்சி மிக்க மேற்கோள்கள், அவருடைய நூல்கள், அவருடைய படைப்புகள், குறிப்பா அவர் பெற்ற பட்டங்கள், பாராட்டுகள் என்பது குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான, பொதுமக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில பல்வேறு தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோமா.
புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும், என்னுடைய கல்லூரியின் சார்பாகவும், என்னுடைய தமிழ் துறையின் சார்பாகவும், என் தமிழ் மொழியின் சார்பாகவும், நாமக்கல் கவிஞர் புகழ் வாழ்க, அவருடைய புகழ் மென்மேலும் வளர்க, தமிழ் மொழி வளர்க என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி அவிவா நினைவு திரு புஷ்பம் கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் திருமதி டாக்டர் கோ ராஜேஸ்வரி அவர்கள் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கத்தின் நாட்டுப்பற்றும் இலக்கிய பணியும் குறித்து வழங்கிய உரையினை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.